நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கீரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் கி ராஜநாராயணன் அவர்களை தெரியாதவர்கள், தமிழ் இலக்கியம் அறியாதவர்கள். கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தின் தந்தை, பிதாமகர், கரிசல் காட்டு சம்சாரி, தமிழ் இலக்கியத்தின் மூத்த கதை சொல்லி என்று போற்றப்படுகின்றவர். கரிசல் வட்டார அகராதி என்று மக்கள் தமிழுக்கு அகராதி உருவாக்கிய முன்னோடி. இந்தியாவின் உயர் விருதான சாகித்ய அகாடமி விருது, இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசின் விருது உள்ளிட்ட தமிழின் முக்கிய இலக்கிய விருதுகளையெல்லாம் பெற்ற கரிசல் கி ராஜநாராயணன் அவர்களை நமது எஸ்பிஎஸ் வானொலிக்காக நாம் சந்திக்கிறோம். கீழ்மட்ட மக்கள் அல்லது கீழ் ஜன இலக்கியத்திற்கு அடிக்குறிப்பு தேவை என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்ட காலம் போய் கரிசல் இலக்கியம் அது ஒரு தனி இலக்கியம் என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு அரிய இலக்கிய வகையை தோற்றுவித்தவர் நீங்கள் என்று பலராலும் பார்க்கப்படுகின்றீர்கள், பாராட்டப்படுகின்றீர்கள். ஆனாலும் உங்களை போன்றோரின் எழுத்துக்கள் வட்டார வழக்கு என்றும் மொழியை செம்மைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் ஒரு படைப்பாளியின் கடமை, அதை நீங்கள் செய்யாமல் கொச்சை மொழியில் சொல்லி செல்கின்றீர்கள் என்று சிலர் தொடர்ந்தும் விமர்சிக்கின்றார்கள். நீங்கள் என்ன பதில் சொல்கின்றீர்கள்?
இதுக்கு பதில் கொஞ்சம் வேறு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்முடைய தமிழ் மொழி வந்து இவர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையாக இருக்கு அப்படிங்கிறது இல்லை. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், தமிழ் மொழிங்கிறது பல்வகை மொழியை கொண்ட ஒரு தொகுப்பு. அதுக்கு வந்து பல்வேறு வகையான தமிழ்கள் இருக்கு. இப்போ குழந்தைகளுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, பெண்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, தொழில் சார்ந்த மொழி இருக்கு, தச்சர்களுக்கான இருக்கு, கட்டடம் கட்டுற கொத்தனார்களுக்கு இருக்கு, பொற்கொள்ளர்களுக்கானதுன்னு இருக்கு. இப்படி இவை போக மண் சார்ந்த மொழிகள் இலக்கியம் அது இருக்கு. நாஞ்சில், நெல்லை, கொங்கு, தொண்டமண்டலம், ஈழம் இப்படி சொல்லிட்டே போகலாம். இவையெல்லாம் மண் சார்ந்த இலக்கியங்கள். அப்புறம் மதங்கள் சார்ந்த இலக்கியங்கள் அந்த அதெல்லாம் இருக்கு. இவை எல்லாம் போக பொதுமொழின்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி வந்து சட்டங்கள் இயற்ற, அரசு அறிவிக்கைகள் வெளியிட, நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்ல, செய்திகள் வெளியிட, இதைத்தான் அதிகார மொழின்னு சொல்றோம். இது ஒரு வகையான தமிழ் மொழி. அப்புறம் இதுகளுக்கு எல்லாம் போக படைப்பு மொழின்னு ஒன்று இருக்கு. அந்த படைப்பு மொழிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது. அது வந்து காலத்துல நிக்கிறது நிக்கும், போறது போயிடும், அவ்வளவுதான். கடல் கொண்டு போச்சுன்னு சொல்றாங்க, கடல் ஒன்றும் கொண்டு போகல, காலம் தான் கொண்டு போகுது. காலம் தான் கொண்டு போகுது. காலம் தனக்கு வேண்டியதை வச்சிருக்கும், வேண்டாத தாட்சண்யம் இல்லாம தள்ளிடும். இப்ப சொல்ற இந்த விமர்சகர்கள் சொல்ற விஷயங்கள் அங்க ஒன்னும் எடுபடாது. ஆமா, ஆனா நான் வந்து இப்படி பாக்குறேன், நம்முடைய தமிழ் மொழிய இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கு, அந்தந்த பகுதிகளெல்லாம் திரட்டணும்னு நான் நினைக்கிறேன். தொழில் வாரியா திரட்டணும். இப்போ ஒரு நாள் வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒரு தச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னுடைய ஜன்னல் வந்து நேராக இருக்கப்படாதப்பா, கொஞ்சம் இப்படி விரிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது சுவர் வந்து இப்படி இருக்கிற மாதிரி மட்டமாக கதவு திறந்தா அது மாதிரி இருக்கும். நான் சொல்றது விரிவாக திறக்கலாம். அப்ப வந்து அந்த அங்க அந்த மண் இந்த செங்கல் வைக்கிறது வந்து விரிவாக வச்சா தான் கதவை விரிவாக திறக்க முடியும். இப்படி கொத்தனார்ட்டையும் அந்த தச்சர்கிட்ட சொல்லும்போது அந்த தச்சர் சொன்னார், ஓ நீங்க மகரமாக கட்டணும்னு சொல்றீங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அப்படி அந்த அது அந்த இதுக்கு மகரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இப்படி தச்சர்கள், கொள்ளர்கள், இவர் இந்த மாதிரி ஆள்கள்ட்ட எல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் சேகரிக்கப்படணும், திரட்டணும். இப்படி ஒரு ஒரு விஸ்தாரமான பார்வையில் வந்து வரணும் நான் அப்படி நினைக்கிறேன். அதை விட்டுட்டு ரொம்ப சூக்கமா இப்படி இவருக்கு இந்த வட்டம், இவர் இதுக்குள்ள இருக்கார், இவர் இந்த வட்டத்துக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொல்றது அவருடைய சுருங்கிய மனசை காமிக்கதே தவிர, அது எங்களை போன்ற படைப்பாளிகளை வந்து கௌரவிக்கிற பார்வை ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சரி, அடுத்ததாக உங்களது கடிதங்கள் மிகவும் பிரபலமானவை, பிரசித்தி பெற்றவை. உங்களது கடிதங்கள் உயர் இலக்கிய படைப்புகளாக மதிப்பீடு செய்யப்படுகின்றன. எப்படி இப்படியான கடித இலக்கியம் உங்களுக்கு வசப்பட்டது?
அது எனக்கு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு அம்மா நல்ல சமைப்பாங்க, எப்படிமா இப்படி சமைக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியப்பா நான் என்ன அந்த அதுக்கு அந்த அம்மா எங்க இந்த கேட்டரிங் படிச்சுட்டு வரல, கல்லூரியில படிச்சுட்டு பட்டம் வாங்கல, உப்ப அளவா தான் போடும், அப்படி அள்ளி போடும், அது சரியா இருக்கும். அது இந்த இதை இப்படி தீர்மானம் பண்ணணும்னு தெரியும். அந்த மூன்று இது ருசிகள் கொண்ட உப்பு புளிப்பு காரம் இந்த மூனையினுடைய சேர்மானம் வந்து அவங்களுக்கு எப்படியோ பிடிபட்டுருக்கு. ஒரு பிரமாதமா ஒரு ஆளுக்கு இருக்க அழகான் இருக்கணும், நீ எப்படி அழகா இருக்கன்னு கேட்டா அல்லது எப்படியம்மா நீ அழகா இருக்கேன்னு கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆகவே கடிதங்களை நீங்கள் இப்படி இவ்வளவு நேர்த்தியாக இப்படி எழுதுகிறீர்கள் அப்படின்னா, நான் முன்னே சொன்னபடி கடிதம் எழுதுகிற ஒரு தொழிலாக நான் வச்சிருந்திருக்கேன். 30 ஆண்டுகள் வரைக்கும், 30வது வயசு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்போ எனக்கு கடிதங்கள் பதில் வரும். அப்புறம் பார்க்கும்போதெல்லாம் சொல்றேன், லெட்டர் ரொம்ப நல்லா இருக்கப்பா, நீ நல்லா எழுதுறியே. இப்போ இதே வந்து நாங்கள் வந்து ஒரு கடித பத்திரிகைன்னு ஒன்று தொடங்கும் போது சுந்தரராம் சாமியும் அதில் ஒரு ஆசிரியர் குழுவில் நாங்கள் சேர்த்திருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து இந்த இதில் கடிதம் எழுதுறதுக்கு இதை தயிட்டே இருந்தார். அதனுடைய உள் விஷயம் என்னன்னு கேட்டால், அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, நம்ம வந்து இதில் பிரகாசிக்க மாட்டோம், தூத்து போகிறோம் போகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவர் எழுதாமல் இருந்தாருன்னு பின்னால் நாங்களாக பேசிக்கிட்டோம். இப்போ அவர் இருந்தால் அவர்கிட்ட இதுதான் காரணமாயான்னு கேட்டிருக்கலாம், அவர் இல்லை. அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் அப்படி அப்படி வந்திருக்கு. நீங்க எஸ்வி கிட்டப்பாவுடைய பாட்டு கேட்டிருக்கீங்களா?
கேட்டதில்லை.
அந்த மாதிரி யாராலையும் பாட முடியாது. ஆமா, அதே மாதிரி விளாத்தியுள்ள சாமி மாதிரி யாராலையும் பாட முடியாது.
நான் அது சம்பந்தமா கூட உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சேன். உங்களுக்கு இசையில ரொம்ப ஈடுபாடு உண்டு அப்படின்னு நான் வாசித்திருக்கிறேன்.
ஆமா,
எப்படி அப்படி இசை மேல உங்களுக்கு அவ்வளவு நாட்டம் வந்தது?
அது நாட்டம் அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த இசை ஒன்றும் இந்த மொழி ஒன்றும் யாரும் கற்றுக் கொடுத்து வருகிறது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காத ஒருத்தன் வந்து எப்படி அற்புதமான கதை கேட்டுக்கிறான், நாட்டுப்புற கதைகள்ல நீங்க கேட்டா வியந்து போவீங்க, என்னமா இந்த கதைகளை கட்டியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போவீங்க. இப்படி இந்த கதை இலக்கியம் அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா, இந்த மொழியை யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா, கேட்டுக்கிட்டே இருக்கு அவனுக்கு வந்துடுது. அதே மாதிரிதான் இசையும் அதே தான். நீங்க இசையே கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்களும் வந்து உங்க மனசுக்குள்ள நீங்களும் பாட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி மொழியை கேட்டு கேட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி தான் இசையும். ஆனா நாம வந்து அதை வந்து அதுல கவனம் செலுத்துறது இல்லை, அலட்சியப்படுத்துறது, அது என்ன பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவுரங்கசீப் மனோபாவம் அந்த மாதிரி இருந்தா அது வராது, அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல எனக்கு இப்படி வாய்ப்புகள் நிறைய இருந்தது. கார்குடி சரணாசலம் எங்க வீட்டுலதான், எங்க ஊர்ல தான் சம்பந்தம் பண்ணாரு, பொண்ணு எடுத்தாரு சின்ன வயசுல. அதுல இருந்தே எனக்கு அவரோட பழக்கம், அப்புறம் வந்து சுவாமிகளோட பழக்கம் ஆச்சு, அப்புறம் ராஜர திருமணோட பழக்கம் ஆச்சு. இப்படி நிறைய நாதஸ்வர வித்வான்களோட சங்கீதம் கேட்டு கேட்டு எனக்கு அதுல வந்து ஒரு இதாச்சு. அப்புறம் நானும் கூகழகர் சாமியும் ஒரு வித்வானை கூட்டிட்டு வந்து எங்க ஊரை தங்க வச்சு நாங்க முறையாக கர்நாடிக் மியூசிக் படிக்கணும்னு படிச்சோம். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாதிரி ஒன்னும் ஏற்பட்டது. அந்த மாதிரிதான் எனக்கு இசையில வந்து ஈடுபாடு ஏற்பட்டது. அவ்வளவுதான்.
சரி, அடுத்ததாக உங்கள் கதைக்களம் கரிசல் மண் கூட இந்தியாவின் அதிவேகமான வளர்ச்சிக்கு ஆட்பட்டு கிராமம் நகரமாகி தொலைக்காட்சி, மொபைல், மெட்ரிகுலேஷன், பள்ளிக்கூடங்கள், ரியல் எஸ்டேட் என்று நவீனம் கோலோச்ச ஆரம்பித்துள்ளது. கரிசல் மண் இப்படியான அடையாளத்தை இழக்கும் இந்த போக்கை அல்லது இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது உங்களுக்கு கவலை தரவில்லையா?
இது வந்து இது இடசுகளுக்கு மாத்திரம் ஏற்பட்ட விஷயமாக இல்லை, இது வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயம். அதாவது மார்க்சிஸ்டை கேட்டால் ரொம்ப அருமையாக பதில் சொல்லுவார். அதாவது மனுஷன் வந்து மலையில் குகையில் வாழ்ந்த காலம், அப்புறம் வந்து வேட்டையாடுற காலம், அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுகிற காலம், அப்புறம் விவசாயத்திலிருந்து பிரபுக்கள் தோன்ற காலம், பிரபுக்கள் இருந்து முதலாளித்துவம் தோன்ற காலம் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டே வருவார். காலகட்டம் அந்த மனுஷனுடைய அந்த இதெல்லாம் வளர்ற காலம். அது மாதிரி உலகத்தில் ஏற்படக்கூடியது இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து உலகத்தை இந்தியாவுக்கு மாத்திரம் இப்போ ஏதாவது கொஞ்சம் தப்பியிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இங்கேயும் பலமான அடி விழுந்திருக்கு, அது கிராமத்துக்குள்ளே இருக்குது, அது இவங்களுக்கு தெரியாது. நகரத்து வாழ் அரசியல்வாதிகளுக்கு அவன் கிராமத்துல வந்து போயிருந்தாலுமே இப்ப வந்து காமராஜ் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு நான் தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா அவரு ரெண்டே வரியில பதில் சொல்வாரு. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து கிராமத்துல இருந்து தோன்றி நகரங்களுக்கு போயிருந்து அரசியல் கட்சிகள் நடத்தினாலுமே மெய்யான இந்த கிராம மக்கள் கிராமவாசிகள் இவங்களுடைய விஷயத்தை எப்படி இது பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியே இவர்கள் வந்து சிந்தனையே கிடையாது இவருடைய விஷயங்கள். ஆகவே அது வந்து எல்லா கிராமங்களும் எல்லா இந்திய கிராமங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இடசர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு 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 எப்ப என்ன விமோசனம் இதுக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு ஒரு காலத்தில் ஒரு வகையான ஒரு விமோசனம் ஏற்படும் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த அப்படி வரக்கூடிய அந்த கட்சிகளை எல்லாம் மேலே இருக்கிற வசதியானவர்கள் வந்து அவர்கள் சுலபமாக வந்து இந்த பக்கம் நடக்கிறதோ அல்லது லஞ்சம் கொடுத்து கெடுக்கிறதோ இந்த மாதிரியா இப்படி இந்த மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ இடதுசாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இடதுசாரியில எத்தனை வகை இருக்கு, இப்போ எப்படி அந்த மாதிரி ஆச்சு, ஏன் உடையணும், விஷயம் ஒண்ணு தானே. அதை பார்த்தா நீங்க இப்ப வந்து கிறிஸ்தவ மதம் ஒண்ணுதான், ஏன் கிறிஸ்தவ மதத்துல இத்தனை வகை, எல்லா மதங்கள்லயும் இத்தனை வகை இருக்கிற மாதிரி தான் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி வகைகள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜாதிய விஷயங்கள் வேற வந்து இந்தியாவுக்கு ஸ்பெஷலான ஒரு ஒரு அடிஷனலா வந்து ஏற்பட்ட ஒரு ஒரு கேடு அது. அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லி அது வேற பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தோணுது, அது என்ன பண்றதுன்னு சரியா தெரியல. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு, ஒரு விஷயங்கள் இல்லை நம்முடைய கவலை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி சொல்றது?
சரி, நீங்கள் வந்து அந்த இடதுசாரி பற்றி குறிப்பிட்டீர்கள். நீங்கள் இடதுசாரி இயக்கங்களுடன் சேர்ந்து பணியாற்றியவர், விவசாய சங்கங்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு இரண்டு முறை சிறைக்கு கூட சென்றிருக்கின்றீர்கள். அப்படியா? இந்தியாவின் அரசியலை நோக்கினாலும் சரி, உலக அரசியல் போக்கை பார்த்தாலும் சரி, இடதுசாரி சித்தாந்தம் தற்போது நீர்த்து போய்விட்டதாகப்படவில்லையா?
அது எப்போதுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. அதாவது இடதுசாரிகளை பார்த்து வலதுசாரிகள் சொல்லுவாங்க, உங்களுடைய சித்தாந்தம் நீர்த்து போயிடுச்சு, உங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது, நீங்களே அடிச்சுட்டு செத்து போயிருவீங்க, நீங்க அழிஞ்சு போவீங்க அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்து சொல்லுவாங்க. இது பரஸ்பரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு வாதத்துக்கு அது நிஜம்னு வச்சுக்கிட்டாலுமே அதை தவிர வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஒண்ணு தெரியலையே.
முதலாளித்துவம் இருக்குதானே?
இருக்கு, அது அதுவும் இருக்கு. அது வந்து அது அது வேற வடிவம் மாறும். அதாவது அதான் அந்த மார்க்சிய சித்தாந்தத்தினுடைய பொருளாதார சித்தாந்தமே அதுதான். அதாவது முதலாளித்துவம் வந்து ஏகாதிபத்தியமாக மாறும். ஏகாதிபத்தியம் வந்து இன்னொரு வடிவு எடுக்கும். இப்போதான் இப்போ அந்த வடிவில் தான் அந்த உலகமே இருக்குப்போ.
சரி, திராவிட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
திராவிட அரசியல் வந்து முதல்ல சரியா இருந்தது. பெரியார் காலத்துல இருந்து அது ஒரு மிகப்பெரிய இதா இருந்தது. அவர் வந்து அரசியலுக்கு தேர்தலுக்கு வராமல் அவர் வந்து தன்னுடைய கட்சியை காப்பாத்திக்கிட்டே வந்தார். அப்புறம் வந்து தேர்தலில் அவர்கள் வந்து ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அர்ப்பணிப்பு பணின்னு ஒன்று இருக்கு. அரசியலுக்கு வர்றவன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா காமராஜ் மாதிரி இருக்கணும், பிரம்மச்சரியா இருக்கணும், அவனுக்கு கல்யாணம் மற்ற விஷயம் இதுகள் எல்லாம் இருக்கக்கூடாது, மிக எளிமையாக வாழணும், வினோபா மாதிரி, காந்தி மாதிரி, காமராஜ் மாதிரி. அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்களில் சில பேர் இருக்காங்க. அப்போ நம்ம அந்த இவர் இருந்தார், நம்ம நம்பூத்திரி பாட்டு இருந்தார். அப்புறம் வேற எப்பவும் சில இன்னைக்கும் அந்த அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேட்டிக்க தங்கமணி ஒருத்தர் வந்து இந்த புத்தர் இவங்களாம் சங்கத்தில் வந்து சேர்ந்த மாதிரி அவர் வந்து வீட்டை எல்லாத்தையும் திறந்து கடைசியில் கட்சியிலேயே வந்து உட்காந்து கட்சி ஆஃபீஸ்லேயே உட்காந்து அங்கேயே இருந்து அங்கேயே செத்தார். அந்த மாதிரியும் இருக்காங்க. சொத்துக்கள் எல்லாம் பெரிய அவர் வந்து செல்வ சீமானவர், அதையெல்லாம் திறந்து அப்படின்னு அப்படி வந்து இருந்தாங்க. இப்போ இவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால், இந்த கட்சிக்கு வருகிறவன் அவனுடைய வர்க்க சிந்தனைகளையும் கொண்டு வரான்னு சொல்லுவார்ல, அந்த அந்த இது வந்து மனோபாவம் வந்துடும். அது வந்த அன்னைக்கே வந்து தீங்கு வரும். அது உடனுக்குடனே எப்படி அழுக்கு போக போக தினம் குளிச்சாலும் அழுக்கு சேரும், திரும்பவும் குளிக்கிறோம், அந்த மாதிரி அதை வந்து சதா செல இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த திராவிட அரசியல்கள் வந்தாங்க இல்லையா, அந்த தலைவர்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. அவர்களே சொல்லிக்கிட்டாங்க, நாங்களும் ஒரு கம்யூனிஸ்டுகள் தான் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ என்ன எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டாம். ஊரே சொல்லட்டும் போட்டு சொன்ன மாதிரி நாடே சொல்லணும். என்பதாயிரம் நான் சொல்ல தயாரா இல்லை.
சரி, உங்க முழு பேர் வந்து ராயங்கர ஸ்ரீகிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர், அப்படியா?
ஆமா.
இப்படியான ஒரு நீண்ட பெயர் கொண்ட நீங்கள் இப்போது மிகவும் சுருக்கமாக கீரா அப்படின்னு ஒரு இரண்டு எழுத்துக்களாயே எழுத்துக்களிலேயே அறியப்படுகின்றீர்கள் இல்லையா?
ஆமா.
அது அது அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது இவ்வளவு பெரிய நீண்ட பெயர் வச்சுக்கிட்டு கடைசியில வந்து ரெண்டு எழுத்துக்களை சுருங்கி போயிட்ட மாதிரி இல்லையா உங்களுக்கு?
அது ஒண்ணும் கிடையாது. அது அப்படின்னா எப்போதுமே மக்கள் வந்து நீளமான பெயர்களை விரும்ப மாட்டாங்க, தெரியுதா?
சரி,
அவங்க வந்து சுருக்கமா தாங்க விடுவாங்க. நாராயணசாமியா நானும்மா, கிருஷ்ணசாமியா கிட்டாம்மா, அது மாதிரி பேர வந்து கீராங்கிறான். அவன் சொல்றதான் கரெக்டு, அதுல என்ன சந்தேகம்? அவ்வளவு நீளமான பெயர் என்னத்துக்கு? அது முடியவே முடியாது. நான் என்ன வந்து இந்த நான் அந்த ஜெயிலில் இருக்கும்போது என்னை இதுக்கு கொண்டு வருவாங்க, அந்த திரும்பவும் இந்த இது பண்றதுக்கு. அப்போ அந்த பேர் வந்து சொன்னா அந்த அவனால சொல்லவே முடியாது. இவ்வளவு நீளமான பேர் எப்படி கூப்பிடுறது? அந்த கோத் பியூன் கூப்பிடவே முடியாது அவனால. ரொம்ப கஷ்டப்படுவான், எல்லாரும் சிரிப்பாங்க. அப்ப கையெழுத்து போடுறதுனா ரிக்கார்டில் கையெழுத்து போடுறது இவ்வளவு நீளமா போட முடியாது, பக்கத்துக்கு பக்கம் போடணும், போடவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ராஜநாராயணன் மாத்திரம் வச்சிருந்தேன். இப்போ வந்து மக்களே வந்து கீரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட், சரிதான், சந்தோஷம் தான்.
சரி ஐயா, அதாவது தமிழ் இலக்கியத்திற்கு மாபெரும் பணி செய்துள்ளீர்கள். நீங்கள் சார்ந்த மண்ணின் நிஜத்தை எழுத்தில் வடித்ததோடு மட்டுமல்ல பிறருக்கும் சொல்லி அந்த மக்களையே எங்களுக்கு அறிமுகம் செய்தவர் நீங்கள். உங்களது 55 ஆண்டு கால எழுத்து பணிக்கு பாராட்டுக்கள். நீங்கள் பல்லாண்டுகள் உடல் நலத்துடன் வாழ்ந்து இலக்கியம் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி.
நன்றி, வணக்கம்.
கீரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் கி ராஜநாராயணன் அவர்கள் வழங்கிய சிறப்பு நேர்முகத்தின் நிறைவு பாகத்தை நாம் இன்று செய்முடித்தோம். இது ஒரு SBS தமிழ் வானொலியின் தயாரிப்பு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.